தஸ்மாத் ரஜஸ்தாமயஜும் ஸ்ரீ தீட்சா அப்படின்னு. இதற்கு முன்னால திவ்யோக்கியமூர்த்த புருஷான்னு ஒரு பராவித்யா விஷயமான பிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கு. அத நிர்குணமாகவும் நிராகாரமாகவும் இருக்கிறதுனால எல்லோராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது எனக்கூடியதான அபிப்பிராயத்துல சுவாபாவிகமான ஒரு ஸ்வரூபத்தை முதல்ல சொல்லுவோமே. ஏன்னா பிறகு நிருபாதிகமான ஸ்வரூபம் அவனுக்கு தானா மனசிலாகுங்கிறதுக்காக விராட் ஸ்வரூப உபவர்ணனம் சொல்லியிருக்கு. இந்த உலகமே பகவானுடைய ஒரு ஸ்வரூபமாகவும் திலோகம் அவருடைய தலையாகவும் சூரியனும் சந்திரனும் என்கிறது அவருடைய இரண்டு கண்களாகவும் திக்குகள் அவருடைய காதுகளாகவும் விபரீதமான அவர் வாக்கு திறக்கப்பட்டிருக்கக்கூடியதான அவருடைய வாக்கானது வேதங்களாகவும் வெளியில இருக்கிற காத்தெல்லாம் அவருக்கு மூச்சு காத்தாகவும் இவ்வுலகமே அவருக்கு மனசாகவும் இந்த பூமி அவருடைய அவருடைய பாதங்களாகவும் அப்படி சர்வபூத அந்தராத்மாவாக இருக்கக்கூடியதான பரமாத்மா அப்படின்னு அவர் தியானத்துக்காக சொல்லப்பட்டது. பிறகு அவரிடத்துலதான் பஞ்சாங்கன வித்தியில சொன்ன பிரகாரமாக அஞ்சு ஆவுதிகள்னால இந்த மனுஷியெல்லாம் உண்டாரா அப்படின்னு மனுஷிய சிருஷ்டி சொல்லியாச்சு. மனுஷியால் சிருஷ்டி பண்ணினா மட்டும் போறாது, அவளுக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தங்களையும் கொடுக்கணும். அவ கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கா. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் கர்மா பண்ணியிருக்கா. அந்த கர்மாக்கள்லாம் சேர்ந்து அவளிடத்துல இருக்கு. அந்த கர்மாக்களுடைய பலம் அவ அனுபவிக்கணும். அந்த பலத்துக்கு சுகதுக்க ரூபமான பலத்தை அனுபவிக்கணும். அந்த சுகதுக்கங்கள்லாம் என்னமா வரும் என்கிறது முன்னாலேயே சொல்லியிருக்கு. அதுக்கு தக்கவாறு அந்த பொருள்கள் எல்லாம் தயார் பண்ணணும். அது மட்டுமல்ல, அவளுக்கு அனுபவிக்கிறதோட மனுஷியாளுக்கு மறுபடியும் புருஷார்த்தத்தை அனுபவிக்கணும். அவ புருஷார்த்தங்களான தர்மம் அத்தம் காமம் மோட்சம் எனக்கூடியதான நாலு. அதுல அந்த தர்மத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் மோட்சத்தை அடைவதற்காகவும் அவருக்கு வேண்டியதான சாதனம், முக்கியமான சாதனம், அலௌகிக சிரேய சாதனத்துமாக இருக்கக்கூடியதான வேதங்கள் அதை தயார் பண்ணணும். உலகத்தை தயார் பண்ணி வெறுமனை விட்டு பிரயோஜனம் இல்ல. ஒரு கணமும் வேஸ்ட் ஆகப்படாது. மனுஷன் பிறந்தானேனால் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன், எப்பாவது அவன் பண்ணலாம். அதற்காக ஒவ்வொரு கணமும் அவனுக்கு புண்ணியமோ பாபமோ அல்லது மோட்சமோ வரத்தக்கூடியதான வழிகளை தயார் பண்ணணும். அது இல்லாத போனா அவனுடைய வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அதற்காக என்ன பண்ணினார் பகவான், இவைகளை சொல்லக்கூடியதான வேதங்களை உண்டு பண்ணினார். தஸ்மாத் ரஜஸ்தாம யஜும் ஸ்ரீ தீட்சா. அதாவது ருத்வேதங்களை தயார் பண்ணினார், சாம வேதத்தை தயார் பண்ணார், எதிர்வேதத்தை தயார் பண்ணினார். அதர்வேதத்தை சொல்லலையே திரையின்னு. இந்த மூணு வேதங்களும் சொல்லியாச்சுன்னா மூணு வேதங்களுக்குள்ளேயே அந்தர்கதம் அதர்வ வேதம் புதுசாக மந்திரம் இல்ல. இந்த மூணு வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் அதுல அப்படிப்பட்டதான அந்த மூணு தயார் பண்ணினர். இதுல மூணு வேதங்களும் பண்ணினவர தீட்சா யஜ்ஞ தீட்சை, நான் இதை எடுத்துக்கொள்வேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு தீட்சை. அதற்கு பிற யஜ்யங்கள் கிரத்துக்கள் தயார் பண்ணினர். யஜ்யத்துக்கும் கிரத்துக்கும் என்ன வித்தியாசம் எங்கே? யூபேப சம்பத்னாதி யூபமட்டாஸ்திரீ கரதி அப்படின்னு இருக்கக்கூடியதான யூபங்கள் என்ன? யூபத்துல பசுவதை எல்லாம் இங்கே இருக்குமா? அப்படிப்பட்டதான அந்த கர்மாக்களுக்கு கிரத்துக்கள்னு பேர். அந்த யூபாதிகள்லாம் இல்லாம இருக்க கொடுக்கதான ஒரு யாகங்கள் இருக்கு, அதுக்கு யஜ்யம்னு பேர். ஆகையால் யஜ்யத்துக்கும் கிரதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். யஜ்யத்தையும் உண்டு பண்ணினா கிரதையும் உண்டு பண்ணினார். யஜ்யாஸ்ய சர்வே கிரதவோ தட்சிணாஸ்ய, அதாவது தட்சிணா. யஜ்யத்துக்கு முக்கியமான ஒரு பாகமானது தட்சிணை. அவன் வேதத்துல எவ்வளவு சொல்லிருக்கோ அவ்வளவு தட்சிணை கொடுக்கணும். அதற்கு பிறகு இதை பண்றதுக்கு எப்பன்னா கர்மாக்கள் உங்க இஷ்டமாக நீங்க பண்ண முடியும். ஆக்ரயணேஷ்டி ஆக்ரயண மாசத்துல தான் பண்ணணும். அஸ்வமேதையாகும்னு சித்தி மாசத்துல தான் பண்ணணும். அது மது மாசத்துல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு வைசாக மாசத்துல அடுத்த வருஷம் வைசாக மாசத்துல ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒரு காலமும் ஒண்ணு இருக்க, இந்த காலத்துக்கு தக்கவாறு தான் பண்ணணும். ஆகையால் அந்த காலம் எனக்கூடியதான பதார்த்தத்தை தயார் பண்ணணும். சம்பத்சர உபய பிரஜாபதி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சம்பத்சரம் எனக்கூடியதான காலமாக அவனானான் அந்த காலஸ்வரூபத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த யஜமான கர்த்தா முன்னால மனுஷனாக இருக்கான், வெறும் மனிதனாக இருந்த பிரயோஜனம் இல்ல, யஜ்யத்துக்கு கர்த்தாவாக இருக்கணும். நானும் பிறந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு வேலை வேலைக்கும் சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்ல. அடுத்த லோகத்துக்காக என்ன வேணுமோ அதுக்கு தக்கவாறு என்ன ஒரு அதிகாரத்துக்கு சம்பாதிக்கிறதாக அதே நம்ம பண்ணி அதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் அறிந்து கொண்டு மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சு அதுக்கு வேண்டியதான கர்மாக்களை எல்லாம் பண்ண தயாராகணும். அதனால யஜமானா, அதுக்கப்புறம் லோக. கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக லோகம் தயார் பண்ணி வச்சிருக்கணும். ரெடியா எல்லாமே ரெடியா இருக்கணும். இங்க பண்ணி வாங்க அப்புறம் நான் தயார் பண்றேன்னு கிடையாது. நமக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்த பிறகுதான் அதை சொல்யூஷனுக்காக தேடிக்கொண்டு இருக்கான் நம்ம. ஆனா அவள்லாம் அப்படி கிடையாது. எப்ப யஜ்யம் பண்ணுன்னு சொன்னா யஜ்யம் பண்ணியாச்சுன்னு அவருக்கு என்ன பலமோ அந்த பலம் முன்னால தயார் பண்ணி வச்சுக்கணும். பகவானுடைய வெறும் லோகத்தை மட்டும் தயார் பண்ணல, வீடை மட்டும் கட்டி வச்சு விடுவேன், கரண்ட் கனெக்ஷன் வரல சார் அப்படியே வாடகையும் விட்டுருவோம், அது எப்ப வருதோ அது அப்புறம் பாத்துக்கும். ஆனா அப்படி இல்லை இங்க எந்த சோமோ எத்திர பவதே எத்திர சூரிய, சூரியன் இருந்தால்தான் ஜனங்களுடைய சரீரம் எல்ல உறுதியாகும். அந்த சந்தன் கிரணங்கள் இருந்தால்தான் மரக்கொடிகளுக்கு வைக்கக்கூடியதான அந்த குப்ப பராதிகள்லாம் நல்லா வளரும். அதனால நமக்கு சாப்பிட்டா அமிர்தத்வமானது உண்டாகும். ஆகையால் அந்த அமிர்தத்வம் இந்த சரீரத்துக்கு புஷ்டியை கொடுக்கறது என்னன்னா, அந்த புட்டியை கொடுக்கறது சந்திர கிரணங்கள், சூரிய கிரணங்கள் நம்ம சரீரத்துக்கு புட்டியை கொடுக்கறது. அப்படி இந்த ரெண்டையும் இருக்கக்கூடியதான லோகங்களை தயார் பண்ணினார் அப்படின்னு பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாம் எப்படி பிரபஞ்ச உலக உலகமானது எப்படி பரமாத்மா இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கறத இந்த மந்திரம் சொல்லுது. போன மந்திரத்துல பஞ்சாங்கிர வித்யா பிரகாரமா ஜீவர்களுடைய சிருஷ்டி மட்டும் சொல்லியிருக்க, ஜீவர்களுடைய சரீரம் சிருஷ்டி ஆகும் பொழுது சரீரத்தோட அவரதா இருக்க அப்படின்னு ஸ்தூல சரீர சிருஷ்டி, அதுக்கு பிறகு ஜீவர்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்க. பிறகு அவளுக்கு வேண்டியதான புருஷார்த்த சாதனங்கள், அவ ஏன் பிறந்தாள், அவ பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியதான கர்மா என்ன, அதை மறுபடியும் செய்யக்கூடியதான புருஷார்த்த சாதனங்களாக இருக்கக்கூடியதான தர்ம மோட்சங்களுக்கு வேண்டியதான வேதங்கள், அதோட இருக்கக்கூடியதான கர்மாக்கள், அதுக்கு தகுந்ததான ஒரு காலம், அதுக்கு தகுந்ததான ஒரு அதிகாரம், அதனுடைய பலமான லோகங்கள் இத்தனையும் சிருஷ்டிக்கப்பட்டன அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது. இதுக்கு இதை பாஷ்யமா இச்ச கர்ம சாதனானி பலானிச்ச, கர்மாக்கள் என்ன, கர்மாக்களுடைய சாதனம் என்ன, பலங்கள் என்ன, இவையெல்லாம் தஸ்மா தேவா அந்த பரம்பொருள் உண்டா இருக்கு, அக்ஷர பிரம்மத்துல தான் உண்டா இருக்கு. இச்சேததாக கதம் தஸ்மாது புருஷாது அந்த பகவானுக்கு வர்றச்சா ருக்குகள், ருக்குன்னா என்ன சுவாமிஞர், நியதாட்சர பாதாபசானா காயத்ரியாதி சந்தோ விசிஷ்டா மந்திரா, நியத அக்ஷர பாத அவசானா. ஒரு மந்திரம்னு சொன்னா அதுல இவ்வளவுதான் அக்ஷரம் இருக்கணும் அப்படி. அப்படி இந்த அக்ஷரங்கள் பாதங்கள் இவைகள்லாம் இருந்தால்தான் அதுக்கு ருக்குன்னு பேர். ஒவ்வொரு இதுக்கும் காயத்ரியா காயத்ரி சிந்தோதாதி புத்ரோ விஸ்வாமித்ரு அப்படின்னு சொல்லாம சொல்லிவிட்டு கடைசியா சதுர்வம்சத்தி அக்ஷர திரிபதா காயத்ரிங்கிற 24 அக்ஷரம் இருக்கணும், 3 பாதங்கள் இருக்கணும். அதே போல 8 அக்ஷரம் ஒரு பாதம் நினைக்கி 4 பாதம் இருந்திருக்குன்னா அதுக்கு அனுட்டு போயிடும். 3 பாதங்கள் இருந்து 3 பாதத்தோட நிறுத்தினா அதுக்கு காயத்ரின்னு, 4 பாதங்கள் வரைக்கும் போயிடுது ஏனால் 8 அக்ஷரத்துல அதுக்கு அனுஷ்டபுன்னு. அதே போல திருஷ்டபு அதுக்கப்புறம் வரிசையா அப்படி வந்துட்டேன், ஜெகதி அதி ஜெகதி பங்கி இப்படி எல்லாம். இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு மந்திரத்துக்கும் ஒரு பாகத்துல இத்தனை அக்ஷரங்கள், ஒரு மந்திரத்துல இத்தனை பாதங்கள் அப்படின்னு ஒரு போயிட்ரி ஃபார்மேஷனா இருக்கணும் ஏனால் சந்தோபத்தமாக இருக்கணும் ஏனால் அதுக்கு ருக்வேதம் அதாவது புருஷா ருஜா நியத அக்ஷர பாத அவசானா. ஒவ்வொரு பாதத்திலையும் இத்தனை அக்ஷரங்கள் இருக்கணும், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இத்தனை பாதங்கள் தான் இருக்கணும், ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடியது. அதுக்கு யதி சந்த செய்வைகள்லாம் உண்டு, அவைகள்லாம் இருந்தா தான் அதுக்கு இருக்குன்னு பேரு. காயத்ரி அது சந்தோ விசிஷ்டாக காயத்ரி சந்தசு உஷ்ணி சந்தசு புற விஷ்ணு சந்தசு அப்படின்னு ஆரம்பிச்சு பந்தி சந்தசு திருட்ட சந்தசு ஜெகதி சந்தசு அதி ஜெகதி சந்தசு குடிவரிசையாக சந்தசுகள்லாம் இருக்கு. இவர்களோட கூடி இருக்குமையானால் அதற்கு ருக்வேதம்னு பேரு. மந்திரா அதுக்கப்புறம் சாமா, சாமான்னா இந்த ருக்வேத மந்திரங்கள்லயே அவ பாடுவான். அத பாடுறதுக்கு 5 இடத்துல நிறுத்தி சொல்ல பாடணும் அல்லது 7 இடத்துல நிறுத்தி பாடணும். 5 பாகமாக பிரிச்சதுக்கு பாஞ்ச பக்தி கம் சாமான்னு பேர். ஏழு நிறுத்தி பாடினாலேயானால் அதுக்கு சாப்த பக்தி கம்சா மாறுது. அந்த பக்திகளுக்கெல்லாம் தனித்தனி பெயர், இங்காரம், பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம், நிதனம் அப்படின்னு பாஞ்சபக்திகமான ஒரு சாமாவுக்கு பேர். அதே போலயே சாப்த பக்திகமான சாமாவும் உண்டு, இங்காரம், பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம், உபதிரவம், நிதனம் அப்படின்னு எல்லாம் பேர் உண்டு அவளுக்கு. ஓங்காரம், உபதிரவம், நிதனம் அப்படின்னு ஏழு பக்தியோட கூடியதார ஒரு சாமா. இப்படி பக்திகளோட கூடியிருக்கு. பக்தினா பாட்டுன்னு அர்த்தம், கீதி விசேஷம். இப்படிப்பட்டதான அதை பாடக்கூடியதான முறை. இப்படி அந்த அஞ்சு விதமாக நிறுத்தி பாடுறதோ ஏழு விதமாக நிறுத்தி பாடுறதோ இப்படி பாட்டுக்கு பாட்டோட கூடியதான இருக்க சாமான். அதே நடுவுல என்னங்க ஸ்தோபாதி கீதி விசிஷ்டம், ஸ்தோபங்கள்லாம் உண்டு. அப்படிப்பா நடுவுல என்ன சுவாமி, அதெல்லாம் சொல்றதுக்காக அவை எல்லாம் கூடி அப்படி சொல்லக்கூடியதான ஒரு இதுக்கு சாமான். அது ரொம்ப சிறந்ததான ஒரு பாடம் அது. அப்படித்தான் பாடணும்னு சொல்லி வச்சுருக்க. அந்த ரீதியாக பாடினா ரொம்ப நல்லதுன்னு சொல்ற, அதனுடைய நன்மைகள்லாம் மற்ற கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதனால்தான் சாமவேதத்துல கனாதிகள்லாம் கிடையாது. இந்த கனங்கள்லாம் ருக்வேதம் எதிர்வேதத்துலதான். அதையும் விக்ருத்தியை சொல்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சில பேர் சொல்றான். விக்ருத்தியானது சாதாரணமாக வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்களுடைய பதங்களை ரட்சிக்கிறதுக்காக. ஆகையால் அந்த பதங்கள் தெரிச்சு போகாமல், ஒரு பதத்துக்காக இன்னொரு பதம் வராமல், அனாதிகாரமாக எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறதுக்காகத்தான் அந்த விக்ருதிகள்லாம் சொல்லப்படும். விக்ருதின்னு சொன்னா மந்திரம் எப்படி இருக்கோ அப்படியே பாடுறதுக்கு பிரகிருதி இருக்கு. அதுக்கு சம்ஹிதான், சம்ஹிதான்னு சொன்னா என்ன அர்த்தம், வேதத்துல எப்படி பிரதானம் அவ்யவதாரணையில உச்சாரணம், பதங்களை பிரிக்காமல் அப்படியே எப்படி இருக்கோ அப்படி பிடிக்கிறது. பிறகு பதச்சேதம் பண்ணி சொல்றதுக்கு பதபாட்டம். இந்த பதபாட்டங்கள் பதங்கள் எல்லாம் சேர்ந்தா தானே வாக்கியமாகும். ஆகையால் இந்த பதங்களானது ஒரு பதத்தை விட்டு அடுத்த பதத்தை பிடிச்சுண்டு, இந்த பதத்தை விட்டு அந்த பதத்தை பிடிச்சுண்டு அப்படி பண்ணினா அது கிரமம். அதுக்கு பதமும் கிரமமும் ஆன பிறகு ஜட்டை, அதுக்கப்புறம் கனம், இவை எல்லாம் என்ன ஒரு காம்பினேஷன், இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து சேர்த்து அதை சொல்றது. அதுக்கப்புறம் மாலா, சிகரணி இப்படி எல்லாம் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் விகிருதி பாட்டம் இருக்கு. ஆனா பிரகிருதி பாட்டத்துலதான் அர்த்தம் உண்டு. அக்னமேலே புரோஹிதம் யஜ்ஞசிய தேவ பிரதிஜோ அப்படின்னு சொன்னாதான் அர்த்தம் உண்டு. அக்னமேலே மேலே அக்ன, அக்னமேலே புரோஹிதம், புரோஹிதம் மேலே அக்னம், அக்னமேலே புரோஹிதம் என்ன அர்த்தம். ஆகே அவள் இதை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, அந்த பதங்கள் அக்னிம் ஒரு பதம், ஈழே ஒரு பதம், ஈழே இறக்கனுடையதான் பதம் ஈடேன்னு சொல்லணும், வியாக்கரண ரீதியா அது ஈழேன்னு ஆச்சு. இவைகள்லாம் நமக்கு சொல்றதுக்கா, அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கா. ஆனா நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறோன்னு சொன்ன மூலத்தை கோட்டை விட்டுனா அது கட்டமா போயிடுமேங்கிறத மூல சம்ரட்சணார்த்தம் இப்படி இருக்கு. பழைய நாட்டை இவைகள்லாம் பிரிண்ட் பண்றதோ அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, டேப்பு இப்ப ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அனாதி காலமா அப்படியே சுவாதீனோச்சாரண சக்தியோட கூடியது அப்படியே உச்சரிச்சிருக்குல்ல. அதே மாதிரி இந்த சாமாவில் என்ன பண்ணிருக்கா, இப்படி இந்த முன்னாலையும் பின்னாலையும் சொல்லக்கூடியதான விகிருதிகள்லாம் கிடையாது. அந்த பிரகதியை அப்படியே சொல்லிட்டு அந்த ஒரு சாமாவை சொல்லி அதுல பாட்டு பாடுறது கத்துட்டு அது பாடுறதுக்கு வந்தது ரொம்ப சிரமம். அதுக்காக அதன் மூலம் மட்டும்தான் இருக்கு. அந்த கீதி எல்லாம் ஆவுகாரம் ஆயிகாரம் இப்படியே அவளோட சேர்த்து பாடலாம். அதான் கீதி ஸ்தோபாதி லட்சணம். ஸ்தோபாதி கீதி விசிஷ்டம். அதற்கு பிறகு யஜூன்றி, இந்த யஜுர்வேதம்னா என்ன சுவாமி, எதிர்வேதத்துக்கு லட்சணம் என்ன, அநியத அக்ஷர பாதாவசானி. இதெல்லாம் அந்த எதிர்வேதத்துல எத்தனை எழுத்து இருக்கணும், எத்தனை பாதங்கள் இருக்கணும், ஒரு மண்ணும் கிடையாது. அவர் நிறுத்தினா மூச்சு தட்டாமல் அது ஆயிடுச்சு தட்டம். அது அப்படித்தான், அது இத்தனை அக்ஷரம் இருக்கணும், இத்தனை லைன் இருக்கணும், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எனக்குடையதான நிர்பந்தம் இல்ல. அப்படி இருந்தா அதுக்கு எது சீருது, எதுன்றி அநியத அக்ஷர பாதாவசானி வாக்கிய ரூபாணி, எல்லாமே சென்டென்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். நடுவுல ஏதாவது ஒரு மந்திரம் வரும், அப்படி நடுவுல ஒரு மந்திரம் வந்தது என்னால் அது இருக்குன்னு அர்த்தம். எதிர்வேதத்துல எல்லாமே குரோஸ் இருக்கு. நடுவுல ஏதாவது வந்ததுன்னா அந்த மந்திரம் வேற எங்கேயோ வந்ததான ஒரு மந்திரம். ஆகையால் வாக்கிய ரூபானி ஏவம் த்ரிவிதாஹ மந்திராஹ. அதுல புரோசல இருக்கிறது எல்லாமே பிராமணன் சொல்லப்படாது. எதிர்வேதத்துல புரோசல இருக்கு, அதுவும் மந்திர கீழ்தான் கிடக்கு. மந்திரத்துக்கு என்னென்ன அபூர்வ நியமம் இது, இந்த விவகாரங்கள்லாம் உண்டு, அங்கேயும் உண்டு. இந்த புரோசல இருக்கே சார், இது எப்படி சார் மந்திரம்னு சொல்லப்படாது? எதிர்வேதத்துக்கு மட்டும் நியதமான அக்ஷரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதும் மந்திரம் தான். ஆகையால் இப்படி ஒரு கொள்கையான மந்திரங்கள் அநியத அக்ஷர பாதாவதானி பாக்கிய ரூபாணி ஏவம் த்ரிவிதாஹ மந்திராஹ. அப்புறம் தீட்சா, எங்கத்துக்கு தீட்சைங்கிறல என்ன? மௌஞ்சியாதி லட்சண கர்த்த நியம விசேஷாக. மௌஞ்சி தாரணம், இடுப்புல முஞ்ச பில்ல கட்டிக்கிறது, என்ன யஜ்யம் பண்றதுக்கு முன்னால. அதே போல கையில ரக்ஷாபந்தனம் கட்டிக்கிறது. இந்த ராக்கின்னு கட்டுறாள், இது கிடையாது. இது இவ பண்ணிட்டு இருக்க, யஜ்யத்துக்கு பண்றதுக்கு முன்னால இந்த ரக்ஷாபந்தனம்னு ஒண்ணு கட்டுவா. அது கட்டின பிறகு சில நியமங்கள்லாம் உண்டு. நம்ம விவாகத்திலையும் கூட பாருங்க, முன்னால அந்த ரக்ஷாபந்தனம் உண்டு. அதெல்லாம் கட்டின பிறகு அதுக்கப்புறம் ஆசவசம் வந்தாலும் அவளுக்கு பிறந்தது. ஆரம்பிக்கிறதுனா ரக்ஷாபந்தனம் ஆயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கர்மா முடிகிற பரியந்தம் அவளுக்கு எந்த விதமான விவகாரமும் கிடையாது. அப்படி ஒரு விசேஷமாக என்ன, அது தேவதா காரியம் அப்படிங்கறத தன்னையே தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதான நிலையில இருந்துட்டு இருக்க. அதனால முன்னாள் விவகாரம் இந்த ரக்ஷாபந்தனங்கள்லாம் கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம். இப்ப சாதாரணமா ஸ்திரீகள்லாம் ரக்ஷாபந்தனம் வெள்ளிக்கிழமணி கட்டி போற, அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அது தோரம் கட்டுறது, தோரம் கிரந்தி பூஜைன்னு சப்தஸ்ரீகள்லாம் அந்த கிரந்திகளை போட்டு வச்சு அவளை பூஜை பண்ணாலும் தீர்க்கமான சௌமங்கல்யம் மரணம் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல பண்ணக்கூடியதான பூஜை அந்த வரலட்சுமி விரதம் நீ பண்றது. ஆனா சாதாரணமாக ஏதாவது பெரிய காரியம் பண்றதாக ரக்ஷாபத்திரங்கள்லாம் கட்டுவாடா இல்லையா? அது இது அது மௌஞ்சி பந்தனம், இப்படிப்பட்டதான விவகாரங்கள். இத சாதாரணமாக நம்ம உபநயநாதிகள் அந்த குழந்தைக்கு வட்டுவுக்கு கட்டுறதுன்னு பாத்துட்டு இருக்கோம். அது என்ன அப்பொழுது இது இருக்கு, நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கு அது சொன்னா பிரஜாபதி விரதம் சரந்தி அப்படின்னு பிரஜாபதி விரதங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் சொல்றதெல்லாம் உபநயநாதிகள்ல பார்த்து கொண்டிருக்கோம். கல்யாண சந்தர்ப்பத்துல அந்த கல்யாண பெண்ணுக்கு மௌஞ்சி பந்தனம் கட்ட சொல்லி இருக்கு. தீட்சைகள் அங்க இருக்கு, ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற. இப்ப வாத்தியாரும் பண்றது இல்லை, இவாளும் பண்றது இல்லை. அது பதிலாக ஒட்டியானம் போட்டிருக்க, சரியா போட்டிருந்தார். ஒட்டியானம் போட்டுக்க வேண்டாம் நான் சொல்லல, நம்ம வந்து பத்திரம் பண்ணி ஆகணும் தான் சொல்லியிருக்கோம். வேதத்துல எது சொல்லியிருக்கோ அதை விடாத வேண்டாம் அப்படின்னு ஸ்திரீகளுக்கும் ஒஞ்சி பத்திராதிகள்லாம் உண்ட விவாக சந்தர்ப்பத்தில். ஆகையால் இதெல்லாம் தீட்சைகள் சர்வே அக்னிஹோத்ராதய. அக்னிஹோத்ராதிகளுக்கெல்லாம் இங்க இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் யஜ்யம்னு பேர். இப்ப யஜ்யம்னு இவைகளை சொல்லும் கொண்டிருக்கல. அப்ப கிரதுன்னு என்னன்னு, அக்னிஹோத்திரம் வாஜபேயம் இப்படிப்பட்டதான யஜ்யங்களுக்கெல்லாம் யஜ்யம்னு பேரு. ஆனா பசு யாகம்னு ஒண்ணு இருக்க பார்த்தடா, அந்த பசு யாகத்துல யூபாதிகள்லாம் உண்டு. யூபம் தட்சதி, யூபம் அட்டா ஸ்திரீகரோதி, யூபே பசும்பத்னாதி அப்படின்னு யூபங்கள்லாம் சொன்ன வந்து காதிரோ யூபோ பவதி, காதிரம் வீரிய காமசியா அவுதும்பரோ யூபோ பவதி அப்படின்னு யூபங்கள்லாம் வச்சு அதுக்கு தக்கவாறு பண்ணிட்டு இருக்க பார்த்தடா. அப்படிப்பட்டதான யஜ்ய விசேஷங்களுக்கு கிரத்துன்னு பேர். ஆகையா சாதாரணமா பசு இல்லாதான யாகத்துக்கு யாகம்னு பேரு. அது அக்னிஹோத்ராதிகள் பசுக்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு யாகத்துக்கு கிரது, யூபாதிகள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு யாகத்துக்கு கிரதுன்னு பேரு. பிறகு தட்சிணாஸ்தா, தட்சிணைகள் யஜ்யத்துக்கு கொடுக்கக்கூடியதான தட்சிணைகள். இது எவ்வளவு இருக்கு? ஏகவாதி அபரவித சர்வஸ்வாந்தா. ஒரு யாகத்துல ஒரே ஒரு பசுமாடையும் தட்சிணையா இருக்கலாம். அபரிமிதம் தட்சிணா, தட்சிணை எவ்வளவு கொடுக்கறதுன்னு கணக்கிடா, கணக்கெல்லாம கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? ரெண்டு கையாலையும் வாரி கொடுப்பாளாம். பழைய நாள்ல ராஜாக்கள் அதுல நாலனா பீஸும் இருக்கும், தங்க பீஸும் இருக்கும். அது அவளுடைய பாக்கியத்தை பொருந்தது. அபரிமித தட்சிணா, அபரிமிதம் தட்சிணா அப்படின்னு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கிடையாது. இங்க நிறைய இருக்கு, அதை எடுத்து ரெண்டு கையாலையும் அள்ளி கொடுக்கணும். அவளுக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுதான் தவாது. அதே விதமாக சர்வஸ்வாந்தா, தனக்கு என்று எதாவது இருக்கோ எல்லாவற்றையும் கொடுக்கணும். அந்த யாகம் பண்ணினவர் அவர் எப்படின்னா பாபர் ஆயிடுவார். முதல்ல என்ன தனதுன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், அதுக்காக முன்னாலேயே ஆத்துக்காரி மேல கொஞ்சமும் பையன் பேர்ல கொஞ்சம் எழுதி வச்சுட்டு அப்புறம் பண்றது இல்ல. ஏன்னா ஆத்துக்காரியும் பையனும் இவருக்கு சர்வத்துக்குள்ள அந்தர்கதம். நீங்க பண்ண காமா, அதனால நீங்க பண்றதுக்குன்னா இதுக்கு முன்னால இப்ப நமக்கு மாடர்னா என்னென்ன ஐடியாஸ் தோன்றதோ இவைகள்லாம் வேதத்திலேயே சொல்லி அப்புறம் சொல்லி இருக்கு. ஆகையால் சர்வஸ்வாந்தான, தனது என்று எதாவது இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன் அத் கிஞ்சவனாக ஆரம்பிச்சு வழிபட்டு பிரியான்கள் தசரதன் பண்ணினார். தசரத சக்கரவர்த்தி பண்றாரு, எல்லாத்தையும் பண்றாரு, யாகத்தை சர்வஸ்வம் கிடையாது பண்றாரு. ஆனா வாங்கிட்ட பிராமணர் எல்லாம் என்ன பண்ணினா தெரியுமா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நாங்க திருப்பி உங்களுக்கு கொடுத்துறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவளுக்கு வேண்டியது மட்டும் எடுத்தது. அப்படிப்பட்டதாக ஒரு வார்கள்ல தாகே நைகேன அமிர்தத்வமான சுகுன்னு சொன்னாலே அந்த தியாகத்தை நடத்தி காட்டின மகான்கள். நமக்கு ஏதோ ஒரு சின்ன பொருளை ஏதாவது சகாயம் பண்ணணும், எத்தனை தரம் பாக்குறேன். நம்ம ஏதாவது தானம் பண்ணினா நமக்கு குறைஞ்சு போயிடுமோ முடியோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. நம்ம ராஜாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவாளா இருந்தா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடா போனா போட்டோம், அடுத்த நாள் நீ ஒண்ணுமே இல்லையே வேண்டாம். பதவியில இருந்த போதிலும் சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் அடுத்த நாளைக்கு நான் ஒண்ணும் இல்லையேங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்கவாறு நடந்து மறுபடியும் அந்த நிலைக்கு தியாகம்னு. அது நம்ம ஏதோ ஒரு சின்ன தியாகம் பண்ணி நாளைக்கு இண்டு பேப்பர்ல நம்ம பேர் வருதா, பிரண்ட் லைன்ல வருதா, இப்படி பாத்துக்கிறாள் பாத்தியா, இது தியாகம் இல்ல. சர்வீஸ்னா என்ன, தியாகம்னா என்ன, அது பழைய நாள வேத காலத்துலதான் இருந்தது அந்த தியாகம். அப்படி அபரிமித சர்வஸ்வாத அபரிமித யாக தானமும் உண்டு, சர்வஸ்வ தானமும் உண்டு. இது பிராயசித்தத்திலயும் சர்வஸ்வ யாகம் சர்வஸ்வ தானமும் உண்டு. தியாகம் பண்ணிட்டே இருக்க இங்க ஜோதிஷ்டோமத்துல, அந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணும் பொழுது அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ரித்துக்கள்ல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கச்சரை புடிச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டே இருக்கணும். எதுக்கு, அந்த பைஷ்ணவமான ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வரிசையா ஒன் பை ஒன். இந்த எறும்பெல்லாம் ஒண்ணு பின்னால ஒண்ணு நடக்கிறது பாத்தீங்கன்னா பிபிலுக்கு ஆகுது. இந்த எலும்பானது ஒரு எறும்பு ஒரு எறும்பு பின்னாலேயே வந்துருமோ லைன் அது வரணும்னா திடீர்னு என்னமோ சார் ஆரம்பிச்சது முடிங்கோ முடிச்சுட்டு கடையில தட்சிணை கொடுக்கிறேன். உமக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் தட்சிணை கிடையாது. மறுபடியும் என்ன கட்ட அவருக்கு இல்லையே, மறுபடியும் மறுபடியும் அந்த யக்கியத்தை பண்ணார். யக்கியத்தை பண்ணி அந்த இடத்துல இரண்டாவது யக்கியம் முடிஞ்ச பிறகு தத்ரய தாஸ்யம் சியாத்தம் தத்யாது, பின்னால முதல் யாகத்துல என்ன ஒத்துண்டோ அந்த தட்சிணையை பின்னால கொடுந்தார். இது ஒத்தர் உத்காத்தா விட்டானே, பிறகு பிரதிஹர்த்தா விட்டான்னு வச்சுங்களேன். என்ன பண்றதுன்னு, நீங்க சர்வஸ்வம் தத்யாது யஜமானுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வேதியில வச்ச காசு மட்டும் இல்ல, யஜ்யத்துக்கு முன்னாலேயே என்ன தட்சிணை இருக்கோ அந்த கான்ட்ராக்டட் அமௌண்ட் வேதியில வச்சு பண்ணும். அது அந்த வேதி தட்சிணைன்னு பேரு. அது சொல்லல, அதுவும் சரி, யஜமானுடைய பேர்ல என்னென்ன இருக்கோ இன்க்ளூடிங் பினாமி பேங்க் லாக்கர்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்பதான் யஜ்யம் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப வேண்டாம் அப்புறம் உங்ககிட்ட சர்வஸ்வம் தத்யாது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சர்வஸ்வ தட்சிணாதி யாகங்கள்லாம் வேதத்துல நிறைய இருக்கு. என்ன நமக்குன்னு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி எல்லாத்தையும் இங்க தியாகம் பண்ணினாதான் அங்க சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயம் வேதத்துல சொல்லி. அது தட்சிணா சம்பத்சரஹா காலஹா கர்மங்கஹா. சம்பத்சரம்ங்கிறது ஒரு காலம், காலம் எல்லாம் ஏன் சார் சுட்டி பண்ணினா, அதுக்கு முன்னால காலம் இல்ல, அதுக்கு முன்னால ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது எந்த சமயத்துல யஜ்யத்தை ஆரம்பிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் காலமே உண்டாச்சு. பிராத சவமானம் சாயங்காலம் இப்படி எல்லாம் பவமானம் சாய பவமானம் ஆர்பவ பவமானம் இப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது பிராத காலம் என்னதுன்னு விதிக்கணும். அதே போல மாத்தியந்திக சமயம்னா என்ன சொல்லணும், சாயம் சவனம்னு சொன்னா சாயங்காலம்னு என்ன என்ன சொல்லணும், இதுக்கு தக்கவாறாக அந்த காலம் எனக்கு தீர்மானம் பண்ணணும். அந்த ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு மாசத்துலதான் பண்ணணும். மது மாச ஏஜேதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசத்திலையும் வசந்தே வசந்தே அப்படின்னு வசந்த காலம் வந்தாதான் பிராமணர்கள் ஜோதிஷ்டோமம் ஆரம்பிக்கணும். எப்படின்னு சரதி ராஜன்யா அப்படின்னு கிரீட்மே ராஜன்யா சரதி வைசியா அப்படின்னு சரத்காலம் வந்து அப்பதான் இவ ஆரம்பிக்கணும். ஆகையால் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருத்தரோரும் யஜ்யம் ஆரம்பிக்கணும். அதுக்கு தகுந்த வர காலம் வேணும். காலம் வேணும்னா என்ன பண்ணணும், காலத்தை சுருட்டி பண்ணணும். சூரியனும் சந்திரனையும் உண்டு பண்ணினால் சூர்யா சந்திரமசோ தாதாயதா பூர்வம கல்பகது அப்படின்னு ஆரம்பிச்சு சூரியனும் சந்திரன் உண்டான அப்புறம் ஒரு காலத்தை உண்டு பண்ணினார். அந்த காலத்தை ஒரு சம்வத்சரமாக ஆக்கினார். ஒரு கர்ப்பமாக வைத்துக் கொண்டிருந்தார். அது எப்பொழுது ஒரு வருஷம் அந்த கர்ப்பமானது வெளியில வந்ததோ அந்த சமயத்துக்கு ஒரு வருஷம்னு பேர் வச்சார். அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மனுஷத்திர உபாயம் உண்டு பண்ணினா இப்படி ஆரம்பிக்குது. ஆகையால் இந்த காலத்தையும் அவர்கள் சுட்டி பண்ணினார். சம்பத் சிறச்ச கால கர்மாங்க, ஆகையால் இந்த காலம் கர்மாவுக்கு அங்கமாகத்தான் காலம் உண்டாச்சே ஒழிய புதுசாக இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு பத்து பொருத்தம் பார்க்கணுங்கிறதுக்காக ஜோதிஷாஸ்திரம் உண்டாது. இப்பெல்லாம் எங்கே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், ஜோசியம் கத்துட்டு இருக்காரு அப்படின்னா கல்யாணத்துல பொருத்தம் பார்க்கறதுக்கும் பஞ்சகம் பார்க்கறதுக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கா, இதுக்காகவே உண்டாது. அங்கே ஜோதிஷாஸ்திரம் அங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேதத்துல பண்ணக்கூடியதான கர்மாவுக்கு அங்கமே காலமே தவிர இவையெல்லாம் இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ். அதுபோல வந்த என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கும்னு பார்த்தா நம்ம மகர்ஷிகள்லாம் கண்டுபிடிச்சு அவளுடைய ஒரு அனுபவத்தினால ஏற்பட்டதான ஒரு பதார்த்தம் அது. இது தப்புன்னு பொய்யணும் அது பண்ணப்படாதுன்னு சொல்லல. ஏன்னா மகர்ஷிகள்லாம் வராக வீராதிகள்லாம் எழுதியிருக்கா, அது சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், அது வேற விவகாரம் அது இருக்கு. ஆனால் முதல் முதல் ஜெனிசிஸ் எப்படி உண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்படிதான் உண்டா இருக்க. சம்பத் சரச்ச கால கர்மாங்க காலமாச்சு. அதுக்கு யஜமானா, இதற்கு முன்னால புருஷனா இருந்தார், கர்மாவில உட்கார்ந்து எப்பொழுது அவர் ரட்சாபதனம் கட்டிட்டாரோ அப்பொழுது அவருக்கு என்ன பேருனர் யஜமான. அது வரைக்கும் யஜமானன் கிடையாது, யஜமானன் வீட்டுக்கு ஓனர். இந்த ஃபேமிலி கார்டு இருக்க அந்த ரேஷன் கார்டு அதுல ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னு போட்டு அவன் தான் யஜமானன் இருக்கிவிடாது. இங்க யஜமானன் யாருனர், கர்மா யாரு பண்றானோ அவருக்கு யஜமானன் பேரு. யஜமானா கர்த்தா லோகாஷ்டா, வெறும் கர்த்தா மட்டும் இல்ல, எப்ப கர்மாவை பண்ணிவிட்டானோ அவளுக்கு லோகத்தை கொடுக்கணும். தஸ்ய கர்ம பலபூதாக தே விசேஷியந்தே, கர்மாக்களுக்கு பலமா இருக்கக்கூடியதான லோகங்கள் சர்காதி லோகங்கள் பூஹோ பூவஹா சுவஹா மகாஜனஹா தபஹா சத்யம் இப்படி இத்தனை லோகங்களும் கொடுக்கணும். அதுல தயார் பண்ணும் விசேஷியந்தே என்ன அந்த லோகங்கள்ல சோமோ எத்திர எத்திர லோகேஷு பவதே, எந்தெந்த லோகங்கள்ல சந்திரன் இருக்கிறாரோ புனாதி சந்திரன் தான் தூய்மை ஏற்கிறார். லோகான்யத்ர தேஷு சூரிய தபதி, இந்த சூரியன் அந்த லோகங்கள்ல பிரகாசிக்கிறார். தேஜ தட்சிணாயன உத்தராயண மார்க்க கம்யா, இந்த சூரியனும் சந்திரனும் உத்தராயணத்திலையும் தட்சிணாயத்திலையும் இந்த பக்கம் திருக்கம் போயிட்டு இருக்க. வித்வத் அவித்வத் கர்த்த பல பூதாக, வித்வதா இருந்து கொண்டு உபாசனைகள்லாம் யார் பண்ணிட்டு இருக்காளோ அவ உத்தராயண மார்க்கமா சூரிய மண்டலத்தை வேதனம் பண்ணிட்டு பிரம்மாதி லோகம் பரியந்தம் போவா. அந்தந்த எந்த உபாசனம் பண்ணினாலும் அந்த உபாசனத்துக்கு தக்கவாறு அந்த லோகங்களுக்கு அவ போவா. அது இல்லாமல் கர்ம மார்க்கம் பண்ணிட்டு இருக்காளே, கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கவ, ஜோதிட்டோம வாதமே அஜமே அதை இப்படிப்பட்டதான கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறவ, அவளுக்குன்னு சில லோகங்கள் இருக்கு அந்த லோகத்துக்கு போவா, இல்லைன்னா பிராயணம் சொந்த லோகத்துக்கு போறதுக்கு தட்சிணாயன மார்க்கமா போயிட்டு இருக்கா அப்படின்னு. வித்வத வித்வத் கர்ம பல பூதா அப்படின்னு இந்த லோகங்களுடைய சுருட்டி சொல்லிது. அதற்கு பிறகு தஸ்மாத் சதேவா பகுதா சம்பிரசூதா சாத்தியாக மனுஷ்யாக பசவோ வயம்சி பிராணாபானோ ரிஹியவோ தபஸ்ச ஸ்ரத்தா சத்யம் பிரம்மச்சரியம் விதிஷ்ட. அதுக்கு பிறகு தஸ்மாத் சதேவா, அவரிடத்துல இருந்து தேவதை எல்லாம் உண்டாரு. கர்மான்னு சொன்னா கர்மாவுக்கு அங்கம் தேவதை, திரவியம் தேவதா, உபயாத்மகம் கர்மா. நாமெல்லாம் நினைச்சிருக்கோம் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவதை தான் வசத்தின், தேவதைக்கிறதுக்காக யக்கியம் பண்றோம்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு கணபதி ஹோமம் பண்றதுக்கா கணபதி ரொம்ப பிரதானமான தேவதை, அவருக்காக யாகம் பண்ணினா அவருக்கு சந்தோஷம், ஆயால் யாகம் பண்ணணும். கணபதிக்கு யாகம் பண்ணல, யாகத்துக்கு அங்கமாக கணபதி இருக்க. யாகம் எதற்காக பண்ணிட்டு இருக்க, சொர்க்கலோகத்துக்காக பண்ணிட்டு இருக்க. ஆகையால் லோகத்தினுடைய ஒரு புரிஞ்சு கொள்றதுக்கும் மீமாம்சா வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மீமாம்சையில கர்மா தான் பிரதானம், அந்த கர்மாவுக்கு அங்கம் திரவியம், கர்மாவுக்கு அங்கம் தேவதை. ஆகையால் இந்த தேவதையானது கர்மா சிருஷ்டியான பிறகு சொல்லியிருக்கேன். இந்த தேவதைகள்ங்கிறது எஜமானனுக்கு பலத்தை கொடுப்பதற்காக வேதத்தினால கொடுக்கப்பட்டதான கர்மாவுக்கு அங்கங்கள் அப்படிங்கிற. தேவாக பகுதா சம்பிரசூதா, அநேக விதமான தேவதைகள் உண்டானார். இத்தனை தேவதைகள்லாம் எங்கிருந்து சார், ஒரே ஒரு புருஷன் பரமாத்மா இருக்கார் பார்த்தேடா, அவரிடத்துல வந்து ஔபாதிகமான தேவதைகள். அதுக்கு பிறகு சாத்தியாக தேவதா விசேஷாளுக்கு சாத்தியாள்னு பேர், மனுஷியாளுகளே பிராமணால் கத்திரியாள் சொல்லிட்டு இருக்கல, அதே போல தேவதைகளுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஆஃப் தேவதாஸ் அவளுக்கு திசாத்தியாள்னு பேர். அதே போல மனுஷியாள் இந்த கர்மாவை பண்றதுக்காக உண்டானால இவன் பசு பசவா. இந்த மனுஷனுக்கு கர்மாவை பண்ணும் பொழுது பால் தயிர் இவைகள்லாம் விட்டுருக்க, தத்னாஜு ஹோதி பயசாஜு ஹோதி இப்படி எல்லாம் பாலும் தயிரும் வேணும்னா என்ன பண்றது, அதுக்கு பசுக்களை தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறுங்கிற நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்கக்கூடியதான பசுக்கள் எல்லாம் கிடையாது, அரண்யகேர் ஜோதி அங்க அரண்யகமான பசுக்கள் எல்லாம் இருக்கு, அதனுடைய பால் எல்லாம் கொண்டு வரணும். என்ன சார் எங்கயோ காட்டுல போய் அதனுடைய பால் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் நன்னா இல்லையே, பண்றது கட்டமா இருக்கு. இல்லன்னா சொர்க்கம் வேண்டாம் உனக்கு, நான் என்ன பண்றது, சொர்க்கம் வேணும்னு ஒரு பேசாசை இருக்கு அவனுக்கு, அப்ப இதெல்லாம் அனுபவி அவ்வளவுதான் சொல்லு. கிராமிய பசுக்கள், ஆரண்யகமான பசுக்கள் இவைகள் அப்படி பசுக்கள். அதுக்கப்புறம் பயாம்சி பட்சிகள், பட்சிகளை கூட ஆலம்பனம் கபிஞ்சனால் அரபேதா அப்படி எல்லாம் இருக்கு, அந்த பட்சிகள்லாம் வேண்டி இருக்கு, அதை கொண்டு பண்ணிதார் பிராணாபாரோ. அதுக்கப்புறம் பிராணன் அபானன் இவை எல்லாம் இருந்தா தானே அதுக்கு மேல கர்மாக்களுக்கு அங்கமான இந்த பிராணாயாமாதைகள்லாம் பண்ண முடியும். அவைகள்லாம் நன்னா வளரணும், சரீரத்துல பிராணங்கள்லாம் இருக்கணும். ஏனால் விரீஹியவம் கோதுமம் தீரமும் இப்படிப்பட்டதான நவதானியங்கள்லாம் போட்டி இந்த மனுஷனுடைய சரீரத்துக்கும் இவன் பிராணன் இருக்கணும்ங்கிறதுக்காக இத்தனை பண்ணிடார். பிறகு தபஸ்சா, இந்த தபஸ்ன்னு இருக்க கர்மாவுக்கு அங்கம் இது. இந்த தபஸ் பண்ணி கொண்டே இருந்து ஜபம் பண்றதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், பிராணாயம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், புலனடக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்டதான தபசெல்லாம் இருந்தால்தான் அந்த கர்மா நன்றாக வளரும். கர்மா சரியான பலத்தை கொடுக்கணுமே, ஏன்னா அந்த தபஸ் மனசஸ்ச இந்திரியானாம் ஐகாக்கிரியம் தப உச்சதே அப்படின்னு மனசு புலன்கள் ஓரிடத்துல இருந்து எஸ்ஐ தேவதாயே அவிர் கிரகீதம் சாத் தாம் மனசாத்தியாயே வடக்கரிஷியன் அக்னயே ஸ்வாஹா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னால அந்த அக்னியுடைய ஸ்வரூபம் என்ன இருக்கோ அத்தான ஸ்வரூபம் வந்து உங்க முன்னால நிக்கணும். அத மனசால தியானம் பண்ணி, அத மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த ஸ்வரூபத்தை நினைச்சுட்டு அதை ஹோமம் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் பொழுது அந்த மந்திரோத்தமான தேவதா ஸ்வரூப ஞான புரஸ்தரம் தியான புரஸ்தரம் ஹோமம் பண்ணணும். தபஸ் அப்படி அந்த தபஸா இருந்தோம். சில சமயத்துல யஜ்யம் பண்ணாத போனாலும் ஜென்ரலா தபஸ் பண்ணினாலே யஜ்யத்தோட சம்பந்தம் இல்லாமல் தபஸ் பண்ணினாலே புருஷ சம்ஸ்காரத்தை கொடுக்கறது. ஆகையால் உபாசனைகள்லாம் யஜ்யத்துக்கு அங்கமா இருந்தாலும் யஜ்யாங்க அவபத்த உபாசனங்கள் இல்லாமல், கர்மாங்க அவபத்த உபாசனங்கள் இல்லாமல் சுதந்திரமாக உபாசனம் பண்ணலாம். அது இப்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பழைய நாள்ல யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கா, இவ யஜ்யம் பண்ணலையே இல்ல, சுதந்திரமாக உபாசனங்கள்லாம் பண்ணலாம். ஆகியால் யஜ்யத்துல சேர்ந்துதான் பண்ணணும் இல்ல, யஜ்யம் பண்ணாத சமயத்திலே யஜ்யங்கள் இப்ப சாதாரணம் இப்ப உபாசனம் பண்ணிட்டு இருக்கால சிவபாசனம் விஷ்ணுபாசனம் சாக்தோபாசனம் கௌமார உபாசனம் இவையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கோமே, இந்த உபாசனைகள் என்ன யஜ்யாங்க அவபத்தமாகவும் இருக்கலாம், யஜ்யாங்க பகிர்பூதமாக உபாசனம் பண்ணலாம். ஆகியால் தபஸானது தனியா பண்ணினா புருஷ சம்ஸ்கார ரூபமா இருக்கு, அவருடைய சித்த சுத்தி பண்றதுக்காக இந்த யஜ்யங்கள்லாம் இருக்கு, இது தபஸ் இருக்கு. பிறகு ஸ்ரத்தா, இந்த ஸ்ரத்தான்னு ஒண்ணு இருக்கு, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிஃபைன் டு வேதம். நீரே இப்படி சொன்னா நான் என்ன பண்றது சார், அந்த ஸ்ரத்தைங்கிறது பத்தி தனியா இருக்கப்ப ஸ்ரத்தைன்னு சொல்ல முடியும். எது இருந்தால் இந்த சித்தமானது ஏகாகிரதை அடையுமோ, சித்தமானது தெளிவு அடையுமோ, அப்படி அதை பக்தியோட பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம், தான் எடுத்துக்கொண்டதான காரியத்தை முழுமையா பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் யாருக்கு இருக்கோ அதுக்கு ஸ்ரத்தான பேர், அதுக்கு ஆஸ்திக்ய புத்தி. இந்த ஆஸ்திக்ய புத்திக்கு ஸ்ரத்தான பேரு, அது இருந்தால்தான் மனசுக்கு க்ஷேமம் ஏற்படும். மனசுக்கு அவட நினைச்ச காரியம் என்னால முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டா பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அதுக்கு ஸ்ரத்தான பேரு. அதுக்கு பேரு சத்தியம். சத்தியம்னா என்ன சார், சத்தியம்னு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேரு சார், அந்த சத்தியம் இல்ல, இங்க சத்தியம்னா பொய் பேசாமல் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். யஜ்யத்துல பொய் பேசினால் அது புருஷார்த்தஹானி கிரத்வர்த்தஹானி, வெளியில பேசினால் புருஷார்த்தம் தான் நஷ்டம், புருஷார்த்தம்னா இவனுக்கு மோட்சம் வராது அவ்வளவுதான். அதே போல யஜ்யம் பண்ற காலத்துல பொய் பேசினா பொய் பேசினதால பாபமும் உண்டு, யஜ்யத்தை எடுத்துட்டாலும் அந்த யஜ்யத்தினுடைய பலமும் வராது. எது பெட்டர், யஜ்யம் பண்ணாம போய் பேசுறதா பெட்டர், போய் பேசினா வெளியில பேசினா பாபம், யஜ்யம் பண்றப்ப பேசினா பாபமும் உண்டு, எடுத்துக்கொண்டதான கர்மா அவனுடைய பலமும் வராது. அப்படி ரெண்டு விதமான தோஷம், போய் பேசுறதுங்கிறது அது பேசப்படாது. அதனால சத்தியான்ன பிரமித தவ்யம் அப்படின்னு சொல்றது, நான் தம்பதே அப்படின்னு வேதமே விதிமுகமாகவும் நிஷேதமுகமாகவும் சொல்றது. ஆகையால் அந்த சத்தியம், அதுக்கு பிறகு பிரம்மச்சரியம் தெரியும் எல்லாருக்கும். பிறகு விதிஷா, விதி இதுனா எப்படி பண்ணணும்ங்கிறது இதி கர்த்தவியம், அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதி இந்த விதி இல்லைங்க, இங்க விதினு சொன்னா என்ன அர்த்தம், ஹவு டு பர்ஃபார்ம் அன் ஆக்ட், இந்த யஜ்ஞத்தை என்னமா பண்ணணும் அப்படிங்கறதும் வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இவன் எல்லாம் உண்டாச்சு சுபாஷேபம் தஸ்மாச்ச புருஷாது கர்மாங்க பூதாக தேவாக, அந்த புருஷன் தேவதைகள்லாம் உண்டாரா பகுதாக வஸ்வாதி கடபேதேன. தேவதைகள் எத்தனை பேர் எப்படி உண்டானால், அஷ்டவசுக்கள், ஏகாச ருத்ராள், துவாதச ஆதித்யாள், இரண்டு அசுனி தேவதைகள், 33 பேர் தேவதைகள். அவளுக்கு ஒரு கோட்டின்னு வச்சு, ஒவ்வொருத்தருக்கு அனுச்சரால் கோட்டின்னு வச்சு 33 கோடி தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது தேவதைகள்னா இந்த லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கேன். அட்டவசுக்கள், ஏகாச ருத்ராள், துவாதசாதித்யாள், ரெண்டு அசுரை தேவதைகள், இல்ல ஒரு அசுரை தேவதை, ஒரு விஸ்வ தேவாள்னு வச்சுக்கோ. நான் வேண்டாம் சொல்லலாம். வஸ்வாது கடபேதேன சம்பிரசூதா சம்யக் பிரசூதா உண்டானார்கள் சாத்யாக தேவதா விசேஷாக. தேவதா விசேஷங்கள் சில தேவதைகளுக்கு சாத்தியால்னு பேர். மனுஷியாக கர்ம அதிகிருதாக, இந்த கர்மாவை பண்றதுக்கு யார் இருக்காளோ அவளுக்கு மனுஷியால்னு பேர். பசவா கிராமிய பசுக்கள், ஆரண்யிக பசுக்கள், கிராமத்துல இருக்கக்கூடியதான பசுமாடு இவைகள்லாம், ஆடு மாடு இப்படி நம்ம கிராமத்துல பார்க்கக்கூடியதான ஜந்துக்கள், கவயம் முதலிய பதார்த்தங்கள்லாம், காட்டெருமை, இந்த காண்டாமிருகம் இவையெல்லாம் அதெல்லாம் ஆரண்யிக பசுக்கள். அதுக்கு வயாம்சி பட்சிகள், பட்சிகள். அதுக்கப்புறம் ஜீவனஞ்ச மனுஷியாதீனாம், இந்த மனுஷியால எப்படி வாழணும் இவெல்லாம் உண்டாச்சு. பிராணாபாரம் விரீகியவோ இவையெல்லாம் எதற்குனர், விரீகங்கள்லாம் எதற்குனர், அத அவீர் அர்த்தம் தேவதைகளுக்கு எங்கே பண்ற புரோடாசம் எல்லாம் பண்ணணுமோ இல்லையா, அதுக்கு நெய் நெல் கோதுவம் எவம் திலம் அவன் எல்லாம் வேண்டி இருக்கு. தபஸ் கர்மாங்க பூதம் தபஸ், இந்த தபஸ் கர்மாவுக்கு அங்கமான தபஸ், புருஷ சம்ஸ்கார லட்சணம். இந்த தபஸ் பண்ணினாலேயானால் மனசானது சுத்தத்தை அடையும், இந்த புருஷனுக்கு ஒரு சம்ஸ்காரம் வரும். அதோட இல்லாம ஸ்வதந்திரஞ்ச பல சாதனம், தபஸ் ஸ்வதந்திரமாகவும் பண்ணலாம், ஜபம் தனியாகவும் பண்ணலாம். அதனால புருஷார்த்த சாதனம் மனுஷர்களுக்கு வேண்டியதான. வால்மீகி மகர்ஷி இவ்வளவு தன்னால் தபஸ் பண்ணினார், தேவதைகள்லாம் தபஸ் பண்ணினார். இப்படி எல்லாம் சொல்ல மாதிரி ஸ்வதந்திரமாக ஜபம் தபஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அதை பலத்தை கொடுக்கும். ஸ்ரத்தா எத் பூர்வக சர்வ புருஷார்த்த சாதன பிரயோக, எது இருந்தாலும் எல்லா புருஷார்த்த சாதனமும் வருமோ, அந்த ஆஸ்திக்க புத்தி இருந்தாலும் எது வருமோ அதுக்கு ஸ்ரத்தா இருக்கு. சித்த பிரசாத மனசுல சந்தோஷத்தை அளிக்கக்கூடியது ஆஸ்திக்க புத்தி, இது ஆஸ்திக்க புத்தி. சின்சியரிட்டி அப்படின்னு சொல்ல பாருங்க இவைகள்லாம் அதுல புத்தி. ததா சத்தியம் நஜபுர என்னது வர்ஜனம், பொய் பேசாமல் இருந்தால் மனசுனாலையும் வாக்குனாலையும் சரியிருந்தாலையும் ஒன்னா வச்சுட்டு மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு வாக்கல ஒண்ணு பேசுறது செயல ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் சொல்லப்படாது. சர்வதா சர்வகாலம் ருஜு மார்க்கமாக இருக்கணும், பொய் மனசாலையும் நினைக்கப்படாது. அப்படி இருந்தவர் ஹரிச்சந்திராதி பிரபதிகள். அவ ஊர்ல நம்ம பிறந்து கல்யாணத்துக்காகவே 100 பொய் சொல்லலாம். சுக்கராச்சாரியர் சொன்னான் இவன் சொல்லிட்டே இருக்கான், அங்கே சொன்னாரா இல்லையா தெரியல. இவ்வாறு என்னடா இவன் பாட்டுக்கு பொய் பேசினா தப்பு இல்லைங்கிற அளவுக்கு வேற வந்துருது லோகத்துல. காரணம் என்ன, எல்லோரும் பொய் பேசுறா, அதனுடைய விவகாரம் தெரியல. அதுக்கு பிறகு யதா பூதார்த்த வசனம், உண்மை பேசுறதுன்னு என்ன சார், சத்தியம்னா என்ன, யதாபூத அர்த்த வசனம், எப்படி இருக்கோ அப்படி சொல்றது. அவன் வேற ஒன்னும் சத்தியம் பெரிய இருக்கிறத இருக்கும்படி சொல்லுங்க, உங்களுடைய சொந்த சருக்கு ஒண்ணும் சேர்க்காம சொல்லுங்க. யதா பூதார்த்த வசனம் அப்படி சொன்னா சத்தியமாயிடும். அபீடாகரம் எதை சொன்னா என்னுடைய மனசு வருத்தப்படுமோ அப்பொழுது அந்த வார்த்தை எனக்கு சொல்லப்படாது. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்படி. இன்னொரு மனுஷனுக்கு இன்னொருவனுக்கு ஹிம்சை கொடுக்குமையானால், மனசுல கவலையா இருக்குமையானால், உண்மையா இருந்தாலும் அது பேசப்படாது, அது உண்மையாக. அவள் இருக்கிறது இருக்கும்படித்தானே சொன்னேன், நான் என்ன வேற விதமாக மாத்தி சொன்னேன், நான் திருச்சி சொல்லலையே. நீ சொல்றது இன்னொருடைய மனசுக்கு நோகம்படி பண்ணுமையானால் அதை நீ சொல்ல வேண்டாம், அது சத்தியம் இல்ல அப்படின்ட்டு. சத்தியம் யதா பூதார்த்த வசனம் அபீடாகரம் பிரம்மச்சரியம் மைதுன அசமாச்சார விதிஷ்ட இதி கர்த்தவியதா, விதினா என்ன, விதினா இதி கர்த்தவியதா, இந்த யாகத்தை இப்படி பண்ணணும், இதி கர்த்தவியதா, ஹவு டு பர்ஃபார்ம், இப்படித்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான விதி. இதான் நம்ம பிரயோக விதின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரயோக புத்தகங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஆஜமனம் பண்ணவும் அப்படின்பார். இன்னும் தெரியல சார் ஆஜமனம் என்ன தெரியல, முன்னால பஞ்சபாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சுண்டு உத்தரணியை வச்சுண்டு ஒவ்வொருத்தரும் உத்தரணியில் தீர்த்தத்தை இருக்குண்டு இந்த கையில விட்டுண்டு அச்சுதாயனான்னு சொல்லிக்கொண்டே அது சாப்பிடுறது சொல்லிட்டே சாப்பிட்டா புறைய எடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தர்மால வராது. இந்த விதி எல்லாம் பக்கத்துல உட்காந்து காப்பிச்சு வச்சா வருமே தவிர புஸ்தகத்தை பார்த்து சொன்னா இந்த ஜென்மாவுக்கு வராது. நீங்க என்ன இந்த சந்தியாவதனத்தை ஒரு பையனுக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட போய் பாருங்க அவர் என்ன பண்ணுவார் தெரியுது, கையில தேர்ந்து எடுத்துட்டு அவர் குடிச்சு இப்படி பண்ணு இந்த எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு தடவை பண்ணா தெரியும் இப்படி வச்சுக்கணும். அந்த பாத்திரத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கே தெரியும், சில பேர் பையன்ல தட்டை இந்த பக்கம் வச்சுட்டு அது பக்கத்துல பஞ்ச பாத்திரத்தை வச்சுட்டு தெரியாது விவகாரம் ஒண்ணுக்கு ஏன்னா இதெல்லாம் பார்த்து பழகி அதை பார்த்து தான் கத்துக்கணும். ஆனா வேதம் என்ன பண்றது, இதான புரிஞ்சது இதான புரிஞ்சது அப்படின்னு ஆக்களை சொல்றது, அதனால அந்த விதியும் வேதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச சுருட்டியை சொல்லியாச்சு. பிறகு இந்த சிருஷ்டி பண்ணினதான பிரபஞ்சத்துல மனுஷர்கள் எப்படி அதை நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா, எதற்காக சிருஷ்டி பண்ணினோ எந்த தர்மத்தை உறுதி பண்ணணும் எந்த மோட்சத்துக்காக சிருஷ்டி பண்ணவர்கள் புரணார்த்த சாதனத்துக்காக உலகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தால் அதை இவனுடைய புலன்களை அனுபவிக்கிறதுக்காக வேஸ்பட்ட சர் சப்த பிராண பிரபவந்திட்ட சப்தாத்திஷ சமித சப்த ஹோமா சப்தயமே லோகா ஏழு ஜரந்தி பிராணா குஹாசயா நிஹிதா சப்த சப்த அப்படின்னு இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காகவே இருந்துட்டு இருக்கானையா. இந்த தலையில இருக்கக்கூடியதான ஏழு பிராணங்கள் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு காது ஒரு வாக்கு இதை வச்சுட்டு இதை உலகத்தை எல்லாம் பார்த்துட்டே இருக்கானே தவிர உள்நோக்கி பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அடுத்ததான ஒரு மந்திரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு இன்னும் கொஞ்சம் சுருட்டியை சொல்லி அதுக்கு மேல பிரம்மத்தினுடைய சிறப்பு சொல்ல போற மேல்